الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد سراج المنير என்ற எங்களுடைய இந்த பாட வகுப்பில் ஈமான் சம்பந்தமான பாடங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். ஈமான் சம்பந்தமான பாடங்களில் கதிர் சம்பந்தமான பாடங்கள் போய்கொண்டிருக்கின்றது. அதிலே வரக்கூடிய ஹதீஸ்களில் கடைசியாக நாங்கள் பார்த்த ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா யாருக்காவது பூமியின் எந்த பாகத்திலாவது மரணத்தை விதித்துவிட்டால் அவரை அந்த இடத்தை நோக்கி செல்லக்கூடியவாறு ஒரு தேவையையும் அதே போல ஒரு ஆசையையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அது சம்பந்தமான ஹதீஸையும் அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விளக்கங்களையும் இந்த பாடத்தில் நாம் பார்த்தோம். இன்றைய காலத்தில் நாம் பார்க்க வேண்டிய ஹதீஸ், ஹிஷாம் இப்னு ஹக்கீம் என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அல்லாஹ் அகத துர்ரியத ஆதம் மின் லஹ்ரிஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிச்சலங்களை அல்லாஹு தஆலா அவர்களுடைய முதுகிலிருந்து வெளியேற்றினார். பிறகு அஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம் அலக்து பிரப்பிக்கும், அவர்களிடத்திலேயே அவர்களையே சாட்சியாக வைத்து அல்லாஹு தஆலா கேட்டான், நான் உங்களுடைய ரப்பி இல்லையா என்று. காரூ பலா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிச்சலத்தில் இருந்த முதுகிலிருந்து வெளியேற்றப்பட்ட எல்லோரும் சொன்னார்கள், ஆம் நீதான் எங்களுடைய ரப்பி என்று. அல்லாஹு தஆலா பிறகு தன்னுடைய இரண்டு கரங்களாலும் அவர்களை அள்ளினான். அள்ளி சொன்னான், ஹாவுலாயி ஃபில் ஜன்னா, இவர்கள் சுவனவாதிகள், வஹாவுலாயி ஃபில் நார், இவர்கள் நரகவாதிகள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டினார். தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவனவாசிகள் சுவனத்துக்குரிய அமல்களுக்கு அவர்கள் இலகுவாக்கி கொடுக்கப்படுவார்கள். நரகவாசிகள் நரகவாசிகளுக்குரிய அந்த செயல்களுக்கு அவர்கள் இலகுபடுத்தப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் பஸ்ஸார், தபரானி, பைஹகி போன்ற கிரந்தங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸையும் கதிர் சம்பந்தமான இந்த பாடத்திலே கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலா ஏற்கனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த முதுகல் தண்டிலேயே அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். அந்த படைப்புகளை தன்னுடைய கையினால் எடுத்து ஒரு சிலரை போட்டான், இவர்கள் சுவர்க்கவாதிகள் என்று, இன்னும் ஒரு சிலரை அல்லாஹு தஆலா போட்டான், இவர்கள் நரகவாதிகள் என்று. இதெல்லாம் நடப்பதற்கு முன்னர் அல்லாஹு தஆலா ஒரு ஒப்பந்தத்தையும் செய்தார், அதாவது நான் உங்களுடைய ரப்பி இல்லையா. இதனை அல்லாஹு தஆலா தெளிவாக சூரத்துல் ஆராஃப் என்னும் அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகிறார். 172-173 உங்களுடைய ரப்பு ஆதமுடைய பிள்ளைகளிடத்திலே உடன்படிக்கை எடுத்ததை நீங்கள் நினைத்து பாருங்கள். மின்புகூரியில் அவர்களுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகன் தண்டியலில் இருந்தே அல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே ஒப்பந்தம் எடுத்தான். அந்த ஒப்பந்தத்தை எடுத்து அதற்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை வைத்து அவர்களையே அல்லாஹு தஆலா சாட்சியாகவும் வைத்தான். அல்லாஹு தஆலா எடுத்த ஒப்பந்தம் என்ன? அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பி இல்லையா? உடனே மனிதர்களாகி நாங்கள் எல்லோரும் சொன்னோம், காலு பலா ஷஹிதுனா, நிச்சயமாக நீதான் எங்களுடைய ரப்பு, நாங்கள் இந்த விஷயத்திலே சாட்சி சொல்கிறோம் என்றும் நாங்கள் சொன்னோம். இதனை ஏன் நாங்கள் சொல்லுகிறோம் என்றால், அல்லாஹு தஆலா சொல்கிறான், மறுமை நாளில் நீங்கள் சொல்லக்கூடாது என்பதற்காக. இன்னா குன்னா அன்ஹாதா காஃபிரீன், இந்த ஒப்பந்தம் விஷயத்திலே எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பராமுகமாக இருந்தோம் என்று நீங்கள் அல்லாஹிடத்திலே வந்து சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹு தஆலா அதனை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அல்லது நீங்கள் வந்து இப்படி சொல்லக்கூடாது என்பதற்காக, எங்களுடைய தந்தைமார்கள் ஏற்கனவே சிறுக்கு வைத்து வழிகேட்டிலே போய்விட்டார்கள், எனவே அவர்கள் போன வழியிலேயே நாங்கள் போனோம், எனவே இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த ஒப்பந்தங்களை ஞாபகப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். இப்படி ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்துத்தான் எல்லா மனிதர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த முதுகந்தண்டிலேயே இப்படி ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்துத்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார்கள். ஒருவர் சொல்லலாம், என்ன எனக்கு இப்படி ஒரு சம்பவம் ஞாபகத்திலே இல்லையே, அப்படி நாங்கள் எங்கே ஒப்பந்தம் செய்தோம் அப்படி என்று நாங்கள் சொல்லலாம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் செய்தீர்கள், அதற்கு நீங்கள் தான் சாட்சி. உங்களுக்கு ஞாபகம் இல்லை என்பதற்காக அது நடக்கவில்லை என்ற ஒரு நிலைமைக்கு வர முடியாது. ஏன்? ஒரு மனிதன் உருவாகி தன்னுடைய தாயின் கருவறையிலே 10 மாதங்கள் கழிகிறது, 6 மாதங்கள். அதே போல அதற்கு பிறகு சுமார் 2-3 வருடங்கள் இந்த உலகத்திலே அந்த சிறு பராயத்திலே மனிதன் சுற்றித் தருகிறான், ஆனால் எதுவுமே ஞாபகத்திலே இல்லை. எங்களுக்கெல்லாம் ஞாபகம் வருகிறது ஒரு 4-5 வயதுக்கு பிறகுதான் எங்களுடைய ஞாபகங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அதற்கு முன்னர் எவ்வளவோ நாங்கள் கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளவோ பாடுபட்டிருப்போம், பெற்றோர் எவ்வளவோ பாடுகளை படுத்தி இருப்போம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலே அது நடந்ததா இல்லையா என்றால் நிச்சயமாக நடந்தது. ஒவ்வொரு பெற்றோரும் அவர்களுடைய அந்த பிள்ளைகளுக்கு சிறிய வயதிலே அவர்கள் செய்த ஒரு சில அட்டகாசங்களை சொல்லுவார்கள், ஆனால் அவர்களுக்கு அது ஞாபகத்திலே இருக்காது. ஆனால் ஞாபகத்திலே இல்லை என்பதற்காக வேண்டி அப்படி ஒன்று நடக்கவில்லை என்ற முடிவுக்கு வர முடியாது. எனவே அல்லாஹு தஆலா செய்த இந்த ஒப்பந்தம், இது நடந்தது உண்மை, இதற்கு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய ரப்பு நீதான் என்று நாங்கள் சாட்சி சொல்லி இருக்கிறோம், அதே போல வந்து அதற்கு நாங்களே சாட்சியாளர்களாகவும் இருக்கிறோம், இதனை அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இப்படி இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே பிறப்பதால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு பிள்ளையும் அந்த இயற்கையான அந்த மார்க்கத்திலே, இஸ்லாமிய மார்க்கத்திலே தான் பிறக்கிறது. குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு இதன் அடிப்படையிலே பிறப்பதன் காரணமாக அது இயற்கையான அந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே தான் பிறக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். பிறகு அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளைகளை யூதர்களாக மாற்றி எடுக்கிறார்கள், கிறிஸ்தவர்களாக மாற்றி எடுக்கிறார்கள், ஷிர்க்வாதிகளாக மாற்றி எடுக்கிறார்கள், நெருப்பு வணங்கிகளாக மாற்றி எடுக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறார். இப்ப பிள்ளை வந்து இந்த இயற்கையான மார்க்கத்திலே பிறக்கிறது, பெற்றோருடைய சூழல், அவர்களுடைய கண்காணிப்பு, அவர்களுடைய வளர்ப்பின் காரணமாக அந்த பிள்ளை அவர்களுடைய அந்த கொள்கையின் அடிப்படையிலே வளர ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு ஒரு சில நேரங்களில் அந்த பிள்ளைக்கு அறிவுகள் கிடைத்து அல்லாஹு தாலா நாடி அதற்கு ஹிதாயத் கிடைப்பது என்பது அல்லாஹு தாலா அதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஆனால் இயற்கையிலேயே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த அல்லாஹை ஏற்றுக்கொண்ட இந்த அமைப்பிலே தான் மனிதர்கள் ஒவ்வொருவரும் பிறக்கிறார். இப்போ அல்லாஹ் ஒன்று இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கூட ஒரு அவசர கட்டத்திலே மை காட் என்று சொல்லிவிடுகிறார் கடவுளே. அவர்களுடைய அந்த இயற்கையாகவே அவர்களை மறந்தே அந்த ஒரு எண்ணம் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு ஆபத்தான ஒரு கட்டங்களில், ஒரு நெருக்கடியான நேரங்களில் அவர்கள் உடனே அவர்கள் வானத்தை பார்த்து அவர்களுக்கு ஒரு உதவி வேண்டும் என்பதை போன்று அவர்கள் அழைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே அவர்கள் அல்லாஹை ஏற்றுக்கொண்டவர்களா என்று கேட்டால் இல்லை. அப்படி ஒரு இயற்கையான தன்மை அவர்களை மறந்தே வருகிறது. அதே போலதான் திருக்கு வைப்பவர்கள் கூட காபாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் அவர்கள் வந்ததன் பிறகும் தான் அதாவது 360 சிலைகளை வைத்திருந்தார்கள். அப்ப ஒவ்வொரு நபிமார்களுடைய சிலைகளையும் வைத்து அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய இயற்கையான அந்த தன்மை என்ன, சரியான தன்மை என்ன, அல்லாஹ்தான் ரப்பிங்கிறது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் அல்லாஹு தாலா சொல்கிறான், இவர்கள் ஒரு கடலிலே பிரயாணம் செய்து இவர்களுடைய கப்பல் ஒரு கடுமையான புயல்களுக்குள் மாட்டிக்கொண்டால், இனி தப்ப வழியில்லை என்ற ஒரு நிலைமை உருவாகிவிட்டால், உடனே தாவுல்லாஹ முஸ்லிசீன லஹுத்தீன், அல்லாஹை களப்பற்ற மனதோடு தூய்மையான சிந்தனையோடு அவர்கள் அழைக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். இந்த ஒரு தன்மை ஒவ்வொரு மனிதர்களோடும் இருக்கிறது. அதாவது அல்லாஹை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. ஆனால் அவர்களாக நிராகரிப்பிலே போய் விழுகிறார்கள் அவர்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக. இந்த அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானிகளுக்கு மத்தியிலேயே கருத்து மோதல்கள் இருக்கிறது. ஒரு படைப்பாளன் இருக்கிறானா இல்லையா, பல விஞ்ஞானிகளுடைய வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது, அவர்களுடைய சுயசரிதைகளை பார்க்கின்ற பொழுது, இது எல்லாவற்றையும் அமைத்திருக்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறார், ஒரு வடிவமைப்பாளர் இருக்கிறார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன், எல்லாமே சரியாக சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இமாம் அபூ ஹனீஃபாவுடைய ஒரு சம்பவத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். இது ஆதாரம் அல்ல, எங்களுக்கு சும்மா தெரிந்து கொள்வதற்காகவே நான் சொல்கிறேன். இப்ப நாஸ்தியர்கள், கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், எல்லாமே இயற்கையாகத்தான் நடக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் அபூ ஹனீஃபாவிடத்திலே வந்து சொன்னார்களாம், அதாவது நீங்கள் கடவுள் இருக்கிறது அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்கிறீர்களே, அதுக்குரிய உங்களுடைய ஆதாரம் என்ன? அவர் சொன்னாராம், கொஞ்சம் இருங்கள், நான் யோசித்து சொல்கிறேன். இப்படி யோசிக்கும் போதே அவர் சொன்னாராம், நான் ஒரு கப்பலை பற்றி யோசிக்கிறேன். அந்த கப்பல் துறைமுகத்தை நோக்கி வருகிறது. துறைமுகத்தை நோக்கி வந்து அதிலே உள்ள அந்த சுமைகளை அது தானாக இறக்குகிறது. யாரும் அந்த பொருள்களை இறக்கவே இல்லை, அந்த கப்பலாக இறக்குகிறது அதனுடைய சுமைகள். மீண்டும் அந்த சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு அது திரும்பி செல்கிறது. ஆனால் அந்த கப்பலை ஓட்டக்கூடிய எந்த ஒரு டிரைவரும் இல்லை, கப்பல் ஓட்டி கிடையாது என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். உடனே அவர்கள் சொன்னால், இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காரியம், உங்களுடைய அறிவு பொருந்துகிறதா இப்படி ஒன்று நடக்கும் என்று. கப்பல் வருவது, அதை ஓட்டக்கூடிய ஆள் யாருமே இல்லை, அதில் பார்த்து எல்லா சாமான்களையும் இறக்கிட்டு அது திரும்பிட்டு போகுது, இதை எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்ற துறை அபூ ஹனீஃபா விளக்கம் கொடுத்தாங்கன்னா, வேணா இந்த சூரியன், சந்திரன், இந்த பூமி இரவு பகல் மாறி மாறி வருது, மழை பெய்யுது, இதெல்லாம் வந்து நீங்க இயற்கைன்னு சொல்ல வாரீங்களே, ஒத்துரை இயக்காம அது தானால இயங்குதுன்னு நீங்க சொல்ல வாரீங்களே, இது மட்டும் அறிவுக்கு பொருந்துதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதாகவும், இவங்க அந்த நாஸ்தியர்கள் வாய் மூடி போனதாகவும் ஒரு சம்பவம் எழுதி வச்சிருக்கிறாங்க. நாங்களும் அல்லாஹுடைய படைப்பை பற்றி சிந்திக்கின்ற பொழுது தெளிவாக எங்களுக்கு விளங்கக்கூடிய விஷயம் என்ன, அல்லாஹு தாலா இந்த படைப்புகளை படைத்திருக்கிறான், இவைகளை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். சூரியனை பார்க்கிறோம், சூரியன் பூமியை விட எத்தனையோ லட்சம் கிலோமீட்டர் மைல்கள் தூரத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அதனை இந்த பூமி சுற்றி வருகிறது. சரியாக பகல் 12 மணித்தியாலம், இரவு 12 மணித்தியாலம் அதனுடைய எல்லைக்கு அது சுற்றி கொண்டிருக்கிறது. ஒரு இன்ச்சு அது மாறி போனால் கூட அது எல்லா காலநிலையும் மாற்றிவிடும். அப்படியான ஒரு ஒரு தருணத்தில் விஞ்ஞானிகள் கூட சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஏதோ ஒரு சக்தி இதனை இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு நூலுக்கு மிக நுட்பமாக சரியாக இவைகளெல்லாம் இயங்குகிறது என்றால் ஏதோ ஒரு சக்தி இதனை இயக்கிக் கொண்டிருக்கிறது. யார் என்பது அவர்களுக்கு தெரியாது, ஆனால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு காட்டியிருக்கிறான், அல்லாஹ் இயக்கிக் கொண்டிருக்கிறான். இது எதுவாகவும் இருக்கட்டும், ஒரு மனிதனுடைய உடம்பை எடுத்துக்கொண்டால் அதே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களுடைய ஆத்மாக்களுக்குள் உங்களுக்குள்ளேயே அல்லாஹு தஆலா அதிகமான அற்புதங்களை வைத்திருக்கிறான். மூளை எப்படி செயல்படுகிறது, இதயம் எப்படி செயல்படுகிறது, நுரையீரல் அதே போன்று கிட்னி இவைகள் எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை அல்லாஹு தஆலா நீங்கள் அவதானியுங்கள், அதில் உங்களுக்கு அற்புதம் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறேன். நாங்கள் அல்லாஹை முழுமையாக நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய இந்த நம்பிக்கை சரியாக ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இருந்துவிடுமாக இருந்தால், அதாவது அல்லாஹிடத்திலே நாங்கள் சாட்சி சொன்னதன் பிரகாரம் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று நாங்கள் சாட்சி சொல்வது சரியாக இருக்குமாக இருந்தால், நிச்சயமாக அல்லாஹுக்கு பயந்தவர்களாக அல்லாஹ் சொல்லக்கூடிய முழு விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் மாறிவிடும். அல்லாஹு தஆலா மனிதர்களை பார்த்து என்ன கேட்கிறான், அம் குலிக்குமின் கைடு செய்யும், அவர்கள் ஏதாவது ஒன்றை கொண்டு படைக்கப்பட்டிருக்கிறார்களா, அம் உமுல் காலிக்கும், அல்லது அவர்களே அவர்களை படைத்துக் கொண்டார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். ஒரு மனிதன் பிறந்து ஒரு 4-5 வயது வரைக்கும் அவன் எப்படி இருந்தான் என்பது அவனுக்கே தெரியாது. திடீரென்று அவனுடைய உணர்ச்சி அடைகிறான். அதனால் தான் அல்லாஹு தஆலா கேட்கிறான், எல்லாவற்றையும் நீங்களே படைத்துக் கொண்டீர்களா, உங்களை நீங்களே படைத்தீர்களா, அல்லது உங்களோட கண்களை நீங்கள் படைத்தீர்களா, உங்களுடைய காதுகளை உடல் உறுப்புகளை நீங்களா அமைத்துக் கொண்டீர்கள், நாங்கள் அதை பழுதாக்கிவிட்டால் அதனை நீங்கள் சீர்படுத்துவதற்கு படுகின்ற பாட்டை பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா கேட்கிறான், இவைகளிடத்திலே எங்களுக்கு நிறைய அற்புதங்கள் இருக்கிறது. இப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த அல்லாஹ்வை எங்களுடைய உண்மையான ரப்பாக ஏற்று எங்களுடைய செயல்பாடுகளில் அதனை நாங்கள் சரியாக கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். சிலருக்கு அல்லாஹை ரப்பாக ஏற்றுக்கொள்வது என்றால் என்னவென்று சரியாக புரிவதில்லை. நான் என்னுடைய ரப்பு அல்லாஹ், அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை, வெறும் வார்த்தையால் சொல்லிவிட்டு போவது, இவ்வளவுதான் இந்த சமூகத்திலே அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை. இதனுடைய சரியான தாற்பயம் என்ன, என்னுடைய சரியான விளக்கம் என்ன என்பதை அவர்கள் யோசிப்பது கிடையாது. ஆனால் பிரதான ஒரு அம்சமாக அல்லாஹு தஆலா அல்லாஹை ரப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹு சும்மஸ்தகாமு, இவர்கள் அல்லாஹ்தான் ரப்பு என்று ஏற்றுக்கொண்டு அதிலே உறுதியாக இருக்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாஇகத்து அல்லா தஹாஃபு வலா தஹ்சன், மலக்குமார்கள் அவர்களிடத்திலே இறங்கி சொல்கிறார்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது, வாக்களிக்கப்பட்ட அந்த சரியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது என்று மலக்குமார்கள் நன்மாராயம் சொல்லுகிறார்கள், இறங்கி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ் ரப்பு என்று ஏற்றுக்கொள்வதிலே மிகப்பெரிய ஒரு கொள்கையே அடங்கி இருக்கிறது. ஆனால் இன்று வெறும் ஒரு வார்த்தையோடு அவர்கள் முடித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஒருமுறை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபி தோழர் வந்து கேட்டார்கள், அல்லாஹின் தூதரே எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள், அந்த உபதேசத்தை நான் வேறு யாரிடத்திலும் கேட்டிருக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து என்ன சொன்னார்கள், குல் ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்லி, சும்மஸ்தகீம், அதிலே நீ சரியாக இரு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் தான் என்று எனது ரப்பி என்று சொல்லி சரியாக இருப்பது என்றால் என்ன, இதைத்தான் நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஒருவரை பார்த்து இவர் என்னுடைய எஜமான் என்கிறார், இவர் தான் என்னுடைய எஜமான், ஆனால் இந்த ரப்பு என்ற வார்த்தைக்கு எஜமானி விடவும் பல மடங்கு பவர் கூடிய ஒரு வார்த்தை தான் ரப்பு. அப்ப ஒருவரை பார்த்து ஒருவர் எஜமான் என்று சொன்னால் கூட அவருக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியவராக அவர் இருப்பார். அந்த காலத்திலே அடிமை எஜமான் என்ற வாழ்க்கை இருந்தது. அப்ப அந்த அடிமை எஜமானுடைய கட்டளை விட்டு ஒரு இன்ச் கூட நகர முடியாது. இப்ப நகர்ந்தால் அதனுடைய பாரம்பரியமே வேறு. ஒருவர் இவர் என்னுடைய எஜமான் என்று அவருடைய வாயால் சொல்கிறார், செயற்பாடு இல்லை என்று சொன்னால் இவருடைய சொன்னது பொய். அதே போலதான் இதை விட ஒரு பல மடங்கு அர்த்தங்கள் கூடிய பல மடங்கு தாக்கமான ஒரு வார்த்தை தான் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்கிறார். அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டால் முழு வாழ்க்கையுமே எங்களுடைய வாழ்க்கை சீராகிவிடும். அல்லாஹு தஆலா சொல்வதன் பிரகாரம் நாங்கள் முழு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு நாங்கள் உள்ளாக வேண்டி வரும். சொல்லக்கூடிய வார்த்தை உண்மையாக இருந்தார். ஒரு அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்கிறார், ஆனால் ரப்பு சொல்வதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. அந்த ரப்பு ஒரு தூதரை அனுப்பி ஒரு வழிகாட்டலை காட்டியிருக்கிறார், அந்த வழிகாட்டலின்படி இவர் இல்லை. அந்த ரப்பு ஒரு வேதத்தை இறக்கி இந்த வேதத்திலே உள்ள வசனங்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறார், அந்த வேதத்தின்படி இவர் இல்லை. இவர் எங்கே அந்த அல்லாஹை ரப்பாக ஏற்றுக்கொள்கிறார்? வெறுமனே வாயளவிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதே செயல்பாடு எங்களிடத்திலும் வந்துவிடக்கூடாது. நாங்களும் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளில் உண்மையான வார்த்தைகள் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யா யுகல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, உண்மையாளர்களோடு நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். உண்மையாளர்கள் யார்? அல்லாஹை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அவனுடைய தூதருடைய வழிகாட்டலை ஏற்றுக்கொண்டு அல்லாஹு தஆலா வேதங்களின் மூலமாக சொன்ன உபதேசங்களை முழுமையாக அங்கீகரித்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி செல்பவன் தான் உண்மையாக அந்த ரப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், உண்மையான. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? யார் சதகா செய்து வசத்தபின்ஹுஸ்னா, நாங்கள் இறக்கி நல்ல விஷயங்களை உண்மைப்படுத்துகிறாரோ, பசனியுஸ்ரா, அவர்களுக்கு நாங்கள் இலகுவான வழியை நாங்கள் இலகுபடுத்திக் கொடுப்போம், சுவனத்திற்குரிய வழியை இலகுபடுத்திக் கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே இந்த ரப்பு அல்லாஹ் என்கின்ற இந்த விஷயத்திலே நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன. என்றாலும் நாங்கள் இந்த கொள்கையிலே இந்த அடிப்படையிலே உறுதியானவர்களாக அதிலே சரியானவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஹலாலை பேணி நடக்க வேண்டும், ஹராமை பேணி நடக்க வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை என்னுடைய ரப்பு வெறுக்கிறான், பொருந்திக் கொள்ள மாட்டான் என்று சொன்னால், உண்மையிலே அந்த ரப்பை நான் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருந்தால் அதனை சரியாக நிறைவேற்றக்கூடியவனாக நாங்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு காலை மாலையிலும் நாங்கள் ஓதக்கூடிய துவா என்ன? ரலீத்து பில்லாஹி ரப்பன், என்னுடைய ரப்பாக அல்லாஹை நான் பொருந்திக் கொண்டேன். மூன்று மூன்று முறை ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் நாங்கள் ஓதுகிறோம். ஆனால் உண்மையிலே அதன்படி நாங்கள் நடக்கிறோமா என்பதை பற்றி தான் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அதன்படி சிந்தித்து எங்களுடைய இந்த ஹலால் ஹராம், அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய விஷயம் வெறுக்கக்கூடிய விஷயங்கள் இவைகளை சரியாக உணர்ந்து பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்படி நாங்கள் பின்பற்றினால்தான் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த முதுகந்தண்டிலே நாங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை சரியாக நிறைவேற்றியவர்களாக நாங்கள் இருப்போம். இல்லாவிட்டால் அந்த வாக்குறுதி ஒரு பக்கம் இருக்கும், எங்களுடைய செயல்பாடு ஒரு பக்கம் இருக்கும். அந்த வாக்குறுதியின்படி நாங்கள் நடக்காததால் நாங்கள் பொய்யர்கள் என்ற ஒரு பட்டியலிலே போக வேண்டி வரும். அல்லாஹு தஆலா பாதுகாக்கிறோம். எனவே இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒப்பந்தம் சம்பந்தமாக ஞாபகப்படுத்திவிட்டு அல்லாஹு தஆலா இரண்டு பிடி அந்த மனிதர்களுடைய அந்த பிச்சலங்களிலிருந்து இரண்டு பிடியை அல்லாஹ் அள்ளினான். அதிலே ஒரு பிடியை தூக்கி போட்டான், இவர்கள் சுவர்க்கவாசிகள். இன்னொரு பிடியை தூக்கி போட்டான், இவர்கள் நரகவாசிகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, யார் சுவர்க்கவாசிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுவனத்துக்குரிய அந்த வேலைகள் இலகுவாக இருக்கும், யார் நரகவாசிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நரகத்தினுடைய வேலைகள் இலகுவாக இருக்கும் என்ற ஒரு விஷயத்தையும் சொன்னார்கள். இன்னொரு அறிவிப்பிலே அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சிற்றலங்களை இருந்ததிலே படைத்து அவர்கள் மீது ஒரு ஒளியை வீசிவிட்டான். அந்த ஒளி யாரிடத்திலே பட்டதோ அவர்கள் சுவனத்திற்கு செல்வார்கள். யாருக்கு அந்த ஒளி படவில்லையோ அவர்கள் நரகத்தை நோக்கி செல்லுவார்கள் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த ஒளி பட்ட யாரை அல்லாஹு தஆலா சுவனவாசிகள் என்று தூக்கி போட்டானோ அவர்களுடைய பட்டியலிலே எங்களுடைய பெயர்கள் இருப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதனை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்வதற்குரிய அழகான வழி என்ன? நல்ல விஷயங்கள், நல்ல அமல்கள், நல்ல இபாதத்துகள் எங்களுக்கு இலகுவாக இருந்தால் உண்மையிலே அல்லாஹு தஆலா எனக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்று நாங்கள் எண்ணிக்கொள்ளலாம். ஒருவருக்கு தொழுவது என்றால் அதை போல ஒரு கஷ்டம் வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் யோசிக்க வேண்டும் அவரை பற்றி. ஒருவருக்கு ஹராத்தில் பேணுவது என்றால் அவரால் இருக்க முடியாது, ஹராத்திலே தான் போய் விழுகிறார். அது வியாபாரமாக இருக்கட்டும், செயல்பாடுகளாக இருக்கட்டும், எல்லாமே ஹராத்திலே தான் போய் விழுகிறார். இப்ப போய் கேட்டால் இது செய்யாமல் இருக்க முடியவில்லை என்று சொல்கிறார். இவருக்கு நரகத்தினுடைய அந்த வழி இலகுவாக குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு தொழுவது இலகுவாக இருக்கிறது, நோன்பு பிடிப்பது இலகுவாக இருக்கிறது, சதகா செய்வது என்பது அவருக்கு இலகுவாக இருக்கிறது, ஏனைய அமல்கள் இபாதத்துகள் அவருக்கு ஆசையாகவும் இலகுவாகவும் இருக்கிறது என்றால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த சுவனத்துக்குரிய அந்த வழியை ஆக்கி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு நினைப்பை நாங்கள் வைத்துக் கொண்டால் சரி. எனவே நன்மைகளை நாங்கள் இலகுவாக செய்வதற்கும் தீமைகளை தவிர்ந்து கொள்வதற்கும் நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே நன்மைகளை கஷ்டங்களுக்கு மத்தியில் செய்யாமல் இருப்பதோ அதனை தவிர்ப்பதோ, தீமைகளை பாய்ந்து விழுந்து அதிலே ஈடுபடுவதோ நரகவாசிகளுடைய அந்த செயல்பாடுகள். அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த நரகவாசிகளுடைய பட்டியலிலிருந்து பாதுகாக்க வேண்டும். உண்மையாக அந்த அல்லாஹை ரப்பாக ஏற்றுக்கொண்ட உண்மையாளர்கள் பட்டியலிலே அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்க வேண்டும். திருமணம் சம்பந்தமாக, அதாவது ஜமாஅத்தில் இருக்கக்கூடிய இந்த வயது வந்த பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது குடும்பஸ்தர்கள் வந்து முடிந்த வரைக்கும் அந்த ஒரு ஃபோம் ஒன்று இருக்குது, அவங்க மாஹிர்காவோட அந்த ஃபோம் இருக்குது, ஒரு 10 ரூபா கொடுத்து அந்த ஃபோமை எடுத்து அதை நிரப்பி கொடுத்து கொள்ளுங்க. அந்த ஏற்கனவே நாம் ஜும்மாவில் சொன்ன மாதிரி திருமணத்துக்குன்னு நாங்கள் ஒரு கமிட்டி வச்சிருக்கிறோம். இப்போ நிறைய பேர் வந்து இந்த வெளியில் பேசி பேசி முடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. அதனால் வந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் சரியான ஒரு திருமண தொடர்புகள் இல்லாமல் இருக்குது. அந்தபடியான ஒரு தொடர்பை ஒரு ஏற்படுத்தி கொள்றதுக்காக வேண்டிதான் இப்படி ஒரு ஏற்பாடு. இன்ஷா அல்லாஹ் துஆக்கள் செய்து கொள்ளுங்க, அது சரியாக நடக்கும்னு சொல்லி அதுக்கு நீங்கள் உங்களோட ஒத்துழைப்புகளையும் சரியாக செஞ்சு கொள்ளுங்க. அடுத்தது வந்து ஜெயித், அதாவது உஸ்தாதின மகன் ஜெயித். ஆள் வந்து இப்போதைக்கு ஜமாத்துடைய கட்டுப்பாட்டில் இல்லை. சில சில விஷயங்கள் அவரது செயல்பாடுகள் சரியில்லை. அப்போ ஜமாத்தால் கூப்பிட்டு விசாரிக்கப்பட்டு இப்போ அதுக்கு அவர் சரியாக கட்டுப்பட இல்லை. அதனால் வந்து அந்த அவர் நாலாங்கட்டில் இருக்கிறார், நாலாங்கட்ட பகுதி அமீர் தெளிவாக சொல்லிட்டாங்க இவன் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு. இப்போ நாங்களும் பார்த்து அந்த முடிவு எடுத்துட்டோம். அப்போ ஜெயிடோட யாரும் இந்த விதமான ஒரு தொடர்பு வச்சுக்கொண்டாலுமே அவர் ஜமாத்துடைய கட்டுப்பாட்டில் இப்போதைக்கு இல்லை. சுபஹானல்லாஹி பிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ்.